நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான கிராம பகுதிகளில் கழிப்பறையை பயன்படுத்துறது இல்லைங்க. திறந்த வெளியில் மலம் கழிப்பதினால் நமக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி ரொம்ப விரிவான முறையில் வழங்குவதற்காக கழிப்பறை சுத்தமும் சுகாதாரமும் என்ற தலைப்பில் புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலர் திரு டாக்டர் எஸ் ராம் கணேஷ் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுபவர் நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். வாங்க நேர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் டாக்டர் எஸ் ராம் கணேஷ், மாவட்ட சுகாதார அலுவலர் புதுக்கோட்டை. இன்றைய தினம் உலக கழிப்பறை தினம் நவம்பர் 19 அனுசரிக்கப்படுகிறது. இதில் வந்து சுத்தமும் சுகாதாரமும் என்ற தலைப்பில் வந்து கழிவறை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்தும் அதன் அத்தியாவசியத்தை வந்து பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்து நான் இன்று பேச இருக்கின்றேன்.
சார், இப்போது ஒவ்வொரு மனிதனும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு நம்முடைய உடல் பயிற்சி இப்படி பல விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய உடலில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து மலம் ஜலம் கழிப்பது அப்படிங்கிற வகையில். இப்போது மலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அது வந்து மனிதனுக்கு வந்து ஒரு இயற்கை உபாதைகள் சரியான வகையில் வந்து இருந்தால் மட்டும்தான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு வந்து உலக கழிப்பறை தினம், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுமா பல தகவல் வந்து எடுத்து சொல்கிறதா இருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த உலக கழிப்பறை தினம் பற்றி பேசியிருக்கிறோம். இந்த உலக கழிப்பறை தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கழிப்பறைகளுடைய அத்தியாவசியம் குறித்து நம்ம வந்து கிராம மக்களிடையும் நகர்ப்புற மக்களிடையும் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஸோ வந்து எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை வீடுகளில் வந்து நம்ம கழிப்பறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது, கழிப்பறை இல்லாத வீடுகள் எதுவும் இருக்கா கிராமப்புறத்துலேயோ நகர்ப்புறத்துலேயோ, அது மாதிரி இருக்கும்போது இந்த கழிப்பறை பயன்பாடு இல்லாத சந்தர்ப்பங்களில் பொதுவெளியில் வந்து மலம் கழிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. இது மாதிரி பொதுவெளியில் மலம் கழிப்பதனால் வரக்கூடிய சுகாதார சீரேடுகள், தொற்றுநோய் பரவல்கள், அதன் மூலமாக பரவக்கூடிய இதர வியாதிகள், அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து வீடுதோறும் கழிவறை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இதற்காக தமிழக அரசாங்கம் வந்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாதிரி விழிப்புணர்வுகளை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வராங்க. அரசாங்கம் மூலமாக கிராமப்புறங்களில் கழிவறைகள் கட்டித்தருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துட்டு வர்றாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம வந்து மிக முக்கியமாக எப்படி ஒரு வீடு கட்டும்போது வந்து பெட்ரூம் வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், அதே மாதிரி கிச்சன் வந்து இந்த ப்ரொப்போசன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, குடிநீர் சேகரிப்பு அறை அல்லது குடிநீர் வந்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய அறை வந்து இந்த பகுதியில் இருக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கழிப்பறை கட்டாயமாக ஒரு பிளானில் வந்து வீடு கட்டக்கூடிய பிளானில் இருக்கணும். அந்த கழிப்பறை வந்து பயன்பாட்டுக்கு உகந்ததாக, அதாவது பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் பயன்பாட்டுக்கு உகந்ததாக இருக்கணும். மூணாவது வந்து அதிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் வந்து குடிநீரை வந்து பாதிக்காதவாறு, அதாவது குடிநீர் வச்சிருக்கக்கூடிய பகுதியை வந்து தாக்கம் ஏற்படுத்தாதவாறு பாதுகாப்பாக இருக்கணும். அந்த கழிவறைகள் வந்து முறையாக அப்புறப்படுத்த கழிவறைகள் வந்து முறையாக சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும். அதேமாதிரி அந்த கழிவறைகள் கழிவறைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை வந்து தேக்கி வைக்கக்கூடிய செப்டிக் டேங்க்ஸ், இதை வந்து டிஸ்போசல் பண்ணுறது ஒரு பாதுகாப்பான முறையில் வந்து பண்ணணும். இதெல்லாம் பற்றி தான் நம்ம இதில் வந்து பேச போகிறோம். இதெல்லாம் வந்து பண்ணலை அப்படின்னா என்னென்ன விதமான சுகாதார சீரேடுகள் வரும், அப்போ வந்து அதை அவசியம் குறித்து நம்ம விழிப்புணர்வை வந்து பொதுமக்களுக்கு ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொரு குடிமக்களுடைய கடமையாகும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இதில் பேசுகிறோம்.
சார், இப்போது பொதுவாக ஒரு வீடுகள் கட்டுறப்போ டாய்லெட் வந்து கட்டியிருப்பாங்க, ஓரளவுக்கு வந்து கட்ட வேண்டிய அவசியமும் தேவைப்படக்கூடியதாக இருக்குது. இப்போ இது வீடு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கட்டிக்கிறோம், நம்முடைய பயன்பாட்டுக்கு செய்துக்கிறோம். இப்போ பொது இடங்கள், அலுவலகங்களாக இருக்கட்டும், ஹோட்டல்களாக இருக்கட்டும், இப்படி பலவேறு பொது இடங்கள், இப்போ பேருந்து நிலையங்கள் இது போல் இருக்க இடங்களில் வந்து இதோட பயன்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது சார்?
இப்போ கழிவறைகள் பற்றி சொல்லும்போது வீடுகள் அப்படின்னு வரும்போது முதல்ல அதில் 100% தன்னிறைவு அடைய வேண்டும். அனைத்து ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டாய்லெட் வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் முக்கிய கருத்தாக சொல்கிறோம். இது வந்து வீடுகளுக்கு மட்டும் பொருந்தாது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பொது இடங்கள்னு சொல்லக்கூடிய பேருந்து நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ஸு, பப்ளிக் இருக்கக்கூடிய பொது பூங்காக்கள் ஆகிய இடங்களிலேயும் கழிவறைகள் பயன்பாடை வந்து நம்ம உறுதி செய்யணும். ஏன்னா வந்து தனி மனிதம் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு டாய்லெட் பாத்ரூம் வந்து அவங்க வீட்டில் வந்து வசதி ஏற்படுத்தி பண்ணி வச்சுருப்பாங்க. பட் பொதுமக்கள் ஒரு 1000 பேர் 100 பேரும் கூடக்கூடிய இடத்துல பேருந்து நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ஸு, பப்ளிக் பார்க்கு, கடற்கரையோர பகுதிகள், அதேமாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சினிமா தியேட்டர்ஸு, பெரிய ஷாப்பிங் மால்ஸு, இந்த மாதிரி இடங்கள்லையும் கழிவறைகள் வந்து போதுமான அளவு அமைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். அந்த கழிவறைகள் வந்து சுத்தமாகவும் பராமரிக்கப்பட வேண்டும். அமைக்கப்பட்டுள்ளது மட்டும் இல்லாமல் சுத்தமாகவும் பராமரிக்கப்பட வேண்டும். கழிவறைகளை வந்து நம்ம பயன்படுத்துவதற்கு வந்து மிக முக்கியமாக அங்கே நீர் ஆதாரம் போதுமான அளவுக்கு இருக்க வேண்டும். கழிவறைகள் அமைக்கப்படும் போது அந்த கழிவறையை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு வந்து பைப்லைன் வாட்டர் சப்ளை வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம சுகாதாரமாக அந்த கழிவறைகளை பயன்படுத்த முடியும். பொது இடங்களில் இந்த கழிவறைகள் பயன்படுத்தும் போது ஒரு தயக்கம் என்னென்னா அது அன்ஹைஜீனிக்காக இருக்குது, சுகாதாரமற்ற முறையில் வந்து பராமரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கழிப்பறைகளை முறையாக சுத்தம் பண்ணி பயன்படுத்தும் போது தொற்று நோய்கள் பரவுவதை வந்து நம்ம தடுக்க முடியும். இதில் விதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, ஒவ்வொரு கட்டடம் கட்டும்போதும் உள்ளாட்சி பகுதியாக இருந்தாலும் அல்லது நகராட்சிக்குட்பட்ட பகுதியாக இருந்தாலும் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளாக இருந்தாலும் அந்த பகுதியினுடைய செயல் அலுவலர்கிட்ட பிளான் அப்ரூவல்ங்கிறது வாங்குவாங்க. இப்போ நகராட்சினா நகராட்சி கமிஷனர்கிட்ட வாங்குவாங்க, மாநகராட்சினா மாநகராட்சி ஆணையர்கிட்ட அந்த பிளான் அப்ரூவலுக்கு வந்து போகும். வீடுகள் கட்டும்போதோ அல்லது வந்து குடியிருப்பு வளாகங்கள் கட்டும்போதோ அல்லது வணிக நிறுவனங்கள் கட்டும்போதோ, ஒரு திரையரங்கு, பூங்காக்கள், ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இதெல்லாம் கட்டும்போதும் நம்ம வந்து தொடர்புடைய அந்த பகுதியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அல்லது செயல் அலுவலர் அவங்க உள்ளாட்சித்துறையில் உள்ள அனுமதி வாங்கி தான் அந்த பிளான் வந்து கட்ட முடியும். அதே மாதிரி சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சுகாதார சான்று அப்படிங்கிறத வந்து வாங்குவாங்க. இப்போ ஒரு பள்ளி இருக்குதுன்னா அந்த ஸ்கூல் வந்து சுகாதாரமாக இருக்குது, சுகாதாரமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது, ஒரு 1000 குழந்தைகள் படிக்கிறாங்க, 500 குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா வருடந்தோறும் அந்த பள்ளி வந்து முதல்ல கட்டப்படுவதற்கு முன்பும் பள்ளி கட்டும் போதும் அப்புறம் நடந்துட்டுருக்கும் போதும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த பள்ளியை வந்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் மூலமாக, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார சுகாதார அலுவலர்கள் மூலமாக ஆய்வு செய்து அந்த பள்ளியில் வந்து போதுமான அளவு கழிப்பறைகள் உள்ளதா, அல்லது அந்த கல்லூரியில் வந்து போதுமான அளவு கழிப்பறைகள் உள்ளதா, கழிப்பறை வசதி இருக்கிறதா, அந்த கட்டிடம் வந்து பயன்பாட்டுக்கு தகுந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணுறோம். ஆய்வு பண்ணுறது ஒன்று மட்டும் இல்லாமல் அது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆண்களுக்கான கழிப்பறைனா 25 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு யூரினல் வந்து இருக்கணும், ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கழிவறை வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஆண் பெண் விகிதத்தை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பள்ளியில் இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா இத்தனை டாய்லெட் இருக்கணும், இத்தனை யூரினல்ஸ் இருக்கணுங்கிற விதிமுறைகள் வந்து தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 அடிப்படையில் வந்து கொடுக்கப்பட்ட விதிகளில் ஒவ்வொரு பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பொது வளாகங்களிலையும் வந்து கட்டாயமாக இந்த கழிவறைகள் இருக்க வேண்டும். அப்போ வந்து ஒரு இடத்த வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அல்லது ஆக்குபன்சின்னு சொல்லக்கூடிய பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது இந்த கழிவறைகளுடைய அமைப்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த சட்டம் சொல்லுது. ஒன்று, தேவைக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஒரு இடங்களில் வந்து நமக்கு கழிவறைகள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம அதை பரிந்துரைக்கலாம். அந்த சுகாதார அலுவலர் வந்து இந்த வளாகத்தில் வந்து கூடுதல் கழிவறைகள் கட்டப்பட வேண்டும், கூடுதல் வந்து கழிவறைகள் வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனைகள் கொடுத்து அடுத்த வருஷத்தில் வந்து இந்த கழிவறைகள் செயல்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பார்க்க முடியும். இது பள்ளி கல்லூரி வளாகங்களுக்கு மட்டுமல்ல, சினிமா தியேட்டர், பெரிய மால்ஸு இது மாதிரியான இடத்துக்கும் பொருந்தும். இதோட நோக்கம் வந்து என்னென்னா, பப்ளிக் வந்து ஒரு அத்தியாவசிய தேவையான இந்த கழிவறைகளை வீடுகளிலும் பொது இடங்களிலும் இருப்பதை உறுதி செய்த வேண்டும். ஸோ பொதுமக்களுக்கு இந்த கழிவறை பயன்பாடை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிவிச்சுக்கிறோம்.
சார், இப்போது நகர்ப்பகுதியாக இருக்கட்டும், கிராமப்பகுதியாக இருக்கட்டும், சில பேர் வந்து பொதுவான இடங்களுக்கு வந்து கழிப்பறை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுபோல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் என்னென்ன வகையில் வந்து இது தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன சார்?
இப்போ வந்து நம்ம கழிவறைகள் பயன்பாடு அவசியம்ங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம். கழிவறை பயன்பாடு இல்லாமல் நம்ம வந்து பொது வெளியில் மலம் கழித்தல், அதற்கு பேர் வந்து ஓப்பன் டிஃபிகேஷன் சொல்கிறோம், ODF சொல்கிறோம். ஓப்பன் டிஃபிகேஷன் சொல்லும்போது பொது வெளியில் மலம் கலக்கும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மலம் அப்படிங்கிறது வந்து ஒரு கழிவு, பல்வேறு நச்சுத்தன்மை உள்ள அல்லது பல்வேறு கிருமிகள் கலந்த ஒரு உடல்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவு பொருள் தான் அந்த மலம். அந்த மாதிரி சொல்லக்கூடியது சிறுநீராகவும் இருக்கலாம், மலம் சிறுநீர் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இது பொது வெளியில் மண்ணில் கலக்கும்போது அதில் பல்வேறு விதமான கிருமிகள் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து இந்த புழுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய நாடாப்புழு, கொக்கிப்புழு இந்த மாதிரியான புழுக்கள், மலம் மூலமாக பரவக்கூடிய சில வியாதிகள், அதாவது காலரா, டைஃபாய்டு, வாந்திபேதி, அப்புறம் வந்து மஞ்சக்காமலை நோய் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் போலியோ வைரஸும் இந்த மலம் மூலமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது, போலியோ வைரஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான நீரினால் பரவக்கூடிய, அதாவது நீர்னால்னா தண்ணி டைரெக்டாக அஃபெக்ட் ஆகாது, இந்த மலம் கழிப்பதன் மூலமாக இந்த மலம் வந்து குடிநீர் ஆதாரங்களோடையோ அல்லது நம்ம பயன்பாட்டுக்கு வைத்திருக்கக்கூடிய பருகக்கூடிய குடிநீர்லேயோ கலக்கக்கூடிய வாய்ப்புகள். இது எப்படி கலக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷிங், கைகள் ஒழுங்காக கழுவாமல் மலம் போயிட்டு வந்து கைகள் கழுவாமல் பயன்படுத்திட்டு வந்து ஒரு தண்ணியை பயன்படுத்தும் போது அந்த தண்ணியை வந்து கண்டாமினேட் ஆகிடும். அப்போ அது மலம் கலந்த குடிநீராகவோ அல்லது மலம் கலந்த தண்ணீராகவோ ஆகிடுது. தெரிந்தோ தெரியாமலோ இதை வந்து முறையாக நம்ம சுத்தப்படுத்தாமல் குடிநீரை வந்து காய்ச்சி வடிக்காமல் அப்படியே பருகும்போது இந்த நீரின் மூலமாக பரவக்கூடிய நோய்களான வயிற்றுப்போக்கு, காலரா, மஞ்சக்காமலை போன்ற தொற்று நோய்கள் வந்து பொதுமக்களுக்கு அதிகம் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை முக்கியமாக ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மழைக்காலமாக இருக்குது. மழைக்காலமாக இருக்கும்போது நம்ம வந்து பொது இடங்களில் இந்த மலம் கழித்தல் அதன் மூலமாக வரக்கூடிய தொற்று, நீரினால் பரவக்கூடிய தொற்று அதிகமாக காணப்படும். அதனால் வந்து அந்த மழை காலங்களில் ஜென்ரலாகவே வந்து குடிநீரை வந்து நம்ம எப்போவுமே காய்ச்சி குடிக்கணும். எந்த ஒரு குடிநீராக இருந்தாலும் முனிசிபாலிட்டியில் குளோரினேட் பண்ணி தான் நம்ம குடிநீர் வந்து விநியோகம் செய்கிறாங்க. அது மாதிரி செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அழிந்துவிடும். அப்படி இருந்தாலுமே நம்ம வீட்டில் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை வந்து அந்த குடிநீரை வந்து நன்கு காய்ச்சி வடித்து ஆற வைத்து அந்த குடிநீரை பயன்படுத்தும் போது நமக்கு குடிநீரினால் வரக்கூடிய சாதாரண சளி இருமல், இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல்னு சொல்லக்கூடிய சாதாரண சளி இருமல், அது மாதிரி வயிற்றுப்போக்கு நோய்கள், முக்கியமாக அந்த வயிற்றுப்போக்கு குழந்தைகளை பாதிக்கும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கும். அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய வயிற்றுப்போக்குனால்தான் நிறைய குழந்தைகளில் மரணங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தடுக்க முடியும். குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த நோய் பாதிப்பு வந்து உண்டு பண்ணும். அதேமாதிரி வந்து உணவுப் பொருட்களில் இந்த மலம் கலந்த பாதிப்புனால் வந்து வரக்கூடிய கடுமையான வயிற்று வலி, கடுமையான வாந்தி, அல்லது வந்து மஞ்சக்காமலைன்னு சொல்லக்கூடிய மஞ்சக்காமலை, ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படிங்கிற வைரஸ் பரவுதல், ஹெப்படைட்டிஸ் ஈங்கிற வைரஸ் பரவுதல், இதெல்லாமே வந்து மலம் கலந்த குடிநீர் அல்லது மலம் கலந்த குடிநீரை பயன்படுத்துவதனால வரக்கூடிய பக்க விளைவுகளாகும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அந்த ஓப்பன் டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது வெளியில் மலம் இல்லாமல் இருக்கணும்னா கழிவறை வந்து பயன்பாடு ரொம்ப அத்தியாவசியமானது. இப்போ கழிவறை பயன்பாடு நம்ம சொல்லும்போது கழிவறை இருக்கணும் முதல்ல, ரெண்டாவது அது சுகாதாரமாக இருக்கணும், போதுமான தண்ணி வசதியோடு இருக்கணும், நான்காவது மலம் கழித்தது மலம் கழிப்பதற்கு வந்து போயிட்டு வந்தாங்கன்னா மலம் கழித்துட்டு வந்த பின் வந்து கைகளை வந்து நம்ம சுத்தமாக கழுவணும், கைகளை வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவணும். ஸோ இந்த இதை பண்ணும்போது நம்ம வந்து தொற்று நோய்கள்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிவிக்கிறோம். இப்போ இந்த கழிப்பறைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில், கிராமப்புறங்களாகட்டும் அல்லது வந்து அர்பன் ஏரியாஸ், பெரிய அர்பன் ஏரியாஸ்னு சொல்லக்கூடிய நகர்ப்புறம் சார்ந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியாஸ், அதே மாதிரி ஸ்லம் ஏரியாஸ்னு சொல்லக்கூடிய வசதி அதிகமாக இல்லாத குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்து இந்த டாய்லெட்டு பற்றாக்குறையினாலேயோ அல்லது டாய்லெட் வசதி இல்லாததுனாலேயோ பொது இடங்களில் மலம் கழிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். இந்த பொது இடங்களில் மலம் கழித்தல் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் மட்டும் நம்ம சொல்லலை, சில சமயங்களில் விலங்குகளுடைய கழிவுகளும் வந்து நமக்கு வந்து பொது வெளியில் நம்ம பார்க்க முடியுது ரோட்டில். அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து செருப்பு போடாமல் நடக்கும்போது நம்ம அந்த மலத்தை மிதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலமாக நமது கால் வழியாகவோ அல்லது உடல் உறுப்புகள் வழியாகவோ தோல் மூலமாகவோ கிருமிகள் தாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். செருப்பு போட்டு போனாலுமே நம்ம செருப்பு போட்டு போயிட்டு அப்படியே நேராக காலை கழுவாமல் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த கிருமிகளையும் சேர்த்து நம்மையும் அறியாமல் நமது குடும்பத்திற்குள்ளே, நமது வீட்டுக்குள்ளே, வசிப்பிடத்திற்குள்ளே அந்த தொற்று நோயை வந்து கொண்டு போகிறோம். அதனால் எப்போவுமே வந்து வெளியில் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னா வெளியிலேயே வாசலில் நம்ம வந்து நிப்பாட்டி அந்த செப்பலை வந்து கழட்டிட்டு செருப்பையும் நன்றாக கழுவ வேண்டும், கைகளையும் சோப்பு போட்டு கழுவ வேண்டும், செருப்பு போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, அந்த மாதிரியான பழக்கங்களை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நம்ம கடைபிடிக்கணும். முக்கியமாக வந்து பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பழக்கத்தை வந்து நம்ம உண்டு பண்ணணும். கை கழுவுவதோட நன்மைகள், செப்பல் போட்டு போகக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரியான செருப்பு போட்டு ரெகுலராக நடக்கக்கூடிய அல்லது அந்த பழக்கத்தின் மூலமாக தான் நம்ம வந்து இந்த உருண்டை புழு, நாடா புழு, அந்த மாதிரியான புழுக்களுடைய தாக்கம் காலில் வந்து மிதித்து வராமல் இருக்கிறதுக்கோ அந்த கிருமிகள் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கோ நம்ம அதை வந்து பயன்படுத்தும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம். சில சமயங்களில் இந்த உருண்டை புழு, நாடா புழு ஆகிய வந்து இந்த மலம் வழியாகவோ அல்லது வந்து மலம் கலந்த உணவுப் பொருட்களான சில பேர் காய்கறிகளை வந்து வாஷ் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க, அதில் வந்து கழிவுப் பொருட்கள் ஒட்டியிருக்கும். அல்லது பழங்கள் வந்து இப்போ வாங்கின உடனே கழுவாமல் வாஷ் பண்ணாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் சாப்பிடும்போது அதன் மூலமாகவும் குடலுக்குள் இந்த உருண்டை புழு நாடா புழுக்களுடைய புழுவுடைய முட்டைகள் லார்வாக்கள் வந்து உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது நம்ம குடலில் வந்து பல்கி பெருகி வயிறு வலியை உண்டு பண்ண முடியும். ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா காமனாக வந்து ஆப்சன்டிசம் வந்து நிறைய ஆவாங்க, கேட்டால் வயிறு வலிக்குதும்பாங்க. ஸோ இந்த மாதிரியான குழந்தைகளில் இந்த ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனீமியா இரும்பு சத்து குறைபாடு பிரச்சனை இருக்கும். இப்போ நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50% பள்ளி குழந்தைகளில் இந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை குறைபாடு வந்து காணப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் வெறுங்காலில் நடக்கிறது, அதே மாதிரி இந்த உருண்டை புழு நாடா புழு இந்த புழுக்களுடைய பாதிப்பு. ஸோ இதை வந்து அறவே நீக்கணுங்கிறதுக்காக தான் வருடத்துக்கு 2 முறை வந்து அல்பண்ட சோல் மாத்திரைகளை வந்து தமிழக அரசு வந்து வழங்கி டிவார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டிவார்மிங் டே மூலமாக வருடத்துக்கு 2 முறை வந்து இந்த குடல் புழு நீக்க மாத்திரைகளை தமிழக அரசாங்கம் வழங்கி வருகிறது. ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பயன்படுத்தணும். பள்ளிகள்லையுமே இந்த சுகாதார கல்வியை வந்து தொடர்ந்து ஏற்படுத்தணுங்கிறதுனால தமிழக அரசு வந்து RBSK சொல்லக்கூடிய பள்ளி மருத்துவ குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வட்டாரங்களிலும் இயங்குது. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து 13 வட்டாரங்களில் 26 பள்ளி மருத்துவ குழுக்கள் இருக்கிறாங்க. இந்த மருத்துவ குழுக்களில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்தாளுநர் இருப்பாங்க. இவங்க பள்ளிகளில் போயிட்டு ஸ்கூலில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கும் அது மாதிரி அங்கன்வாடின்னு சொல்லக்கூடிய அந்த ICDS சென்டர்ஸில் படிக்கக்கூடிய 0-5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலேயே இந்த நலக்கல்வியை வந்து தொடர்ந்து வழங்கிட்டு வராங்க. அந்த நலக்கல்வியில் முதல்ல முக்கியம் வந்து சுத்தம் சுகாதாரம், அதில் வந்து கை கழுவுவதோட அவசியம். வேர்ல்டு ஹேண்ட் வாஷிங் டே அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 15 கொண்டாடுறோம். அது அந்த ஒரு நாள் மட்டும் கை கழுவுறது மட்டும் இல்லை, தினசரி அந்த கை கழுவுதல் பழக்கத்தை வந்து சின்ன குழந்தைகள்லேருந்தே வரணும் அப்படிங்கிறதுனால மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதல்களோடு அனைத்து நம்ம பள்ளிகளிலுமே வந்து இந்த ஹேண்ட் வாஷிங் டே அதை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த நம்மளுடைய மருத்துவ குழுக்கள் வந்து கிராமப்புறத்துக்கு போகும்போது அந்த பள்ளிகளில் வந்து முக்கியமாக இந்த கை கழுவுதல் பழக்கம், டாய்லெட் பயன்பாடு, அதை பயன்படுத்துறதுனால வரக்கூடிய நன்மைகள், 2வது உணவுப் பொருட்களுடைய பயன்பாடு, வந்து பாதுகாப்பான குடிநீர். இப்போ குடிநீர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நன்கு காய்ச்சி ஆற வைத்த குடிநீர் தான் பாதுகாப்பான குடிநீர். ஸோ பாதுகாப்பான குடிநீரை வந்து பயன்படுத்துவதோட அவசியம், அதை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. அது தவிர வந்து பல்வேறு நலக்கல்விகள், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள், வளரிளம் பெண்கள் இருப்பாங்க ஸ்கூலில், அவங்க வந்து நாப்கின் வந்து பயன்படுத்துவாங்க. அதை வந்து டிஸ்போசல் பண்ணும்போது நம்ம முறைப்படி டிஸ்போசல் பண்ணலை அப்படின்னா அந்த நாப்கின் ரத்தக்கரையோடையோ அல்லது ரத்தம் சிந்தியோ இருக்கக்கூடிய நாப்கின்ஸை வந்து ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணாதப்போ அதன் மூலமாகவும் தொற்று நோய்கள் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நலக்கல்விகளை வந்து தொடர்ந்து நம்ம பள்ளிகளில் வந்து வழங்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த நாப்கின்ஸை வந்து டாய்லெட்டில் சில பேர் போட்டு போயிடுவாங்க, அதன் மூலமாக அடைப்பு ஏற்பட்டு நன்றாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டாய்லெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ அந்த நாப்கினை வந்து ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணணும் அப்படிங்கிற பயன்பாட்டையும், டாய்லெட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்கிற பயன்பாட்டையும், கிருமி நாசினிகள் கொண்டு அந்த டாய்லெட்டு அல்லது பள்ளி வகுப்பறைகள் அல்லது நம்ம தங்கியக்கூடிய இருப்பிடங்களை வந்து ஒரு வாரம் ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து தெரிவிக்கிறோம். சுத்தமாக சுகாதாரமாக நம்மளுடைய இருப்பிடத்தையும் நம்மளுடைய வசிப்பிடத்தையும் நம்மளுடைய பள்ளி கல்லூரி வளாகங்கள் அரசு அலுவலகங்கள் எல்லாற்றையுமே நம்ம பராமரிக்கும் போது ஒரு தொற்று நோய்கள் இல்லாத நோயற்ற சமுதாயத்தை நம்ம உற்பத்தி பண்ண முடியும், ஏற்படுத்திட முடியும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.
சார், இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசு சார்பாக சுகாதாரத்துறை சார்பாகவும் என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்படுகிறது?
தமிழக அரசின் வழிகாட்டுதலோடு, மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலோடு நமது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள், அதாவது மருத்துவ அலுவலர் இருக்காங்க, பகுதி சுகாதார செவிலியர் இருக்காங்க, கிராமங்களில் கிராம சுகாதார செவிலியர்கள் இருக்கிறாங்க, அதேமாதிரி அங்கன்வாடி பணியாளர்கள் ICDS டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கிறாங்க. இந்த பணியாளர்கள் அப்புறம் ஆசா பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய களப்பணியாளர்கள், இந்த பணியாளர்கள் வந்து அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு, அப்புறம் அங்கன்வாடி சென்டர், அதேமாதிரி வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மீட்டிங்கு, அதேமாதிரி வந்து கிராமப்புறங்களில் வந்து நம்ம சுகாதார திட்டத்தின் கீழ் வந்து வில்லேஜ் ஹெல்த் நியூட்ரிஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அதாவது கிராம அளவிலான வாட்டர் சானிடேஷனையும் சத்தான உணவு சாப்பிட்றதோட அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வில்லேஜ் ஹெல்த் கமிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த கமிட்டிஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் கூடும்போது அங்கே இருக்கக்கூடிய வளரிளம் பெண்கள், பள்ளி செல்லாத பெண்கள் அல்லது ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்லையே போய் இந்த மீட்டிங்கை நடத்தும் போது அவங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கிராம சுகாதார குழுக்களின் மூலமாக குடிநீர் சுகாதாரத்தின் அவசியம், சத்தான உணவு உட்கொள்வதன் அவசியம், அதே மாதிரி டாய்லெட் பயன்படுத்துவது அதனுடைய அவசியம் குறித்து இந்த கிராம சுகாதார செவிலியர்கள் கிராம சுகாதார குழுக்கள் மூலமாக தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த மழைக்காலமாக இருக்கிறதுனால காய்ச்சல் யாருக்கும் இருந்தது அப்படின்னா உடனடியாக அரசு மருத்துவமனையை உடனடியாக வந்து அணுகணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மழைக்காலமாக இருக்கிறதுனால தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதற்கு நம்ம இடமளிக்காமல் நமது சுற்றுப்புறத்தை வந்து சுகாதாரமாகவும் தேவையற்ற பொருட்கள் டயரு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி மழைநீர் தேங்கி டெங்கு காய்ச்சல் உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதவாறும் நம்ம சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக நம்ம வந்து பராமரிக்கணும். அதேமாதிரி இந்த ஓஆர்எஸ் கரைசல்னு சொல்லக்கூடிய உப்பு சர்க்கரை திரவம் வந்து பேக்கெட் வந்து அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அரசு மருத்துவமனைகள்லையும் கிடைக்கிது. ஸோ ஏதாவது ஒரு குழந்தைக்கு வயிற்றுப்போக்கோ அல்லது காய்ச்சலோ இருந்தது அப்படின்னா இந்த உடனடியாக இந்த அருகில் இருக்கக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளை அணுகி இந்த ஓஆர்எஸ் பேக்கெட்டையும் அது மட்டும் இல்லாமல் டாக்டரை கலந்து ஆலோசித்து உரிய மருந்துகளையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம்.
சார், இப்போ டாய்லெட்டை பொறுத்த மட்டும் நகர்ப்பகுதியில் குடிய மட்டும் வீடு கட்டுறப்போ டாய்லெட்டும் வந்து இணைச்சி வந்து கட்டிடுவாங்க. ஒரு வேலை அவுட்டோராக இருக்க காலகட்டத்தில் அவங்களோட ஏதேனும் ஒரு முயற்சி செய்து கட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ கிராமப்பகுதி எப்படி எடுத்துக்கிட்டாலே பொதுவாக வீடுகள் இருக்கும் ஒரு இடத்துல பொதுவான இடங்களுக்கு வந்து கழிப்பறைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இல்லை வீடுகளில் வந்து கண்டிப்பாக வந்து டாய்லெட் கட்டணும், ஆனால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அரசு வந்து இதற்கு ஏதேனும் டாய்லெட் கட்டுக் கொடுப்பதற்கான வகையிலையோ இல்லை ஏதேனும் ஒரு உதவி கூடிய பண்ணக்கூடிய வகையிலோ இருக்கா சார்?
கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அரசாங்கத்துடைய திட்டம் இருக்குது. IHHL சொல்லக்கூடிய திட்டம் மூலமாக ஒரு கிராமப்பகுதியில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் வந்து அவங்க டாய்லெட்டே இல்லை, அவங்க அந்த பகுதியில் தான் நிரந்தரமாக குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து தொடர்புடைய அந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவரை அணுகி மனு கொடுக்கலாம். வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக அந்த மனு வந்து பெறப்பட்டு அவங்களுக்கு வந்து அரசாங்க திட்டத்தின் மூலமாக அவர் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு 12,000 நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாய்லெட்டை வந்து ஒரு மாடலாக கட்டி அவங்க அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த அரசாங்கம் வந்து அந்த கிராமப்புற பகுதிகளில் டாய்லெட் கட்டுறதுக்கான ஏற்பாட்டினையும் பண உதவியையும் இதில் செஞ்சு வராங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அந்த கிராமப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கிராமத்திலேயே இந்த விண்ணப்பத்தினை வந்து கொடுத்து இந்த நிதியுதவியை பெற்று டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி 100% தன்னிறைவு பெற்ற ஒரு மாவட்டமாக நமது மாவட்டத்தை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
உலக கழிப்பறை தினமான இன்று கழிப்பறை வசதியினால் நம்ம வந்து எந்த அளவுக்கு சுகாதாரம் இருக்க முடியும், பொது இடங்களில் கழிப்பறைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் என்ன விதமான தொற்று நோய்கள் பரவுது, அது தனக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் என்ன மாதிரியான நோய் தொற்று பரவி அது சுகாதார கேடு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, நம்ம சுத்தமே சுகாதாரம் அப்படிங்கிற வகையில் என்ன மாதிரிலாம் இருந்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கிராமப்பகுதிகளில் டாய்லெட் வசதி இல்லாதவர்களுக்கு அரசும் வழிகாட்டுதல் செய்து அவர்களுக்கு மேம்படுத்தும் விதமாக பல செயல்களை செய்து வரது பற்றியும் பல தகவல்களையும் இந்நேரத்தில் எடுத்துக் கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
உலக கழிப்பறை தினமான இன்று இந்த கழிப்பறையின் அவசியம் குறித்தும் கழிப்பறை பயன்பாடுடைய அத்தியாவசியம் குறித்தும் கழிப்பறை பயன்படாமல் இருக்கக்கூடிய இடத்துல ஓப்பன் டிஃபிகேஷன் இருக்கிறதுனால வரக்கூடிய பக்க விளைவுகள் அல்லது கழிப்பறை வந்து புதுசாக கட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின விவரங்கள் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இந்த வாய்ப்பினை நல்கிய புதுகை பண்பலைக்கும் இந்த முழு நிகழ்ச்சியையும் கேட்டு உலக கழிப்பறை தினத்தன்று அனைத்து விதமான தகவல்களையும் தெரிந்து கொண்ட புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட சுகாதாரத்துறை மூலமாகவும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கழிப்பறை சுத்தமும் சுகாதாரமும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு டாக்டர் எஸ் ராம் கணேஷ் அவர்களுக்கும் இவருடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6300709050 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.